டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
நேயர்களே, எங்கள் நிலையத்திற்கு உங்களில் சிலர் கடிதங்களை எழுதி உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றி. ஒரு நேயர் இவ்வாறாக எழுதியிருக்கிறார்கள், நான் காலையில் 5:30 வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பேன். இந்நிகழ்ச்சியில் இறை வார்த்தையை கேட்கும் போது உண்மையில் என் மனதுக்கு பெரும் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கிறது. வேதாகமத்தை நன்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் ஜெபிக்கும் மனநிலையும் என்னில் உருவாகுகிறது. உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரி யோதினி, இலங்கை.
கர்த்தருடைய வார்த்தைக்காக காலையிலேயே எழுந்து காத்திருக்கிற அன்பான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 42 சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். சங்கீதங்கள் 42-47 வரை சங்கீத புத்தகத்தின் யாத்ராம பகுதி என்று சிந்தித்தோம். சங்கீதம் 42:3 முதல் என்று பார்ப்போம். வாசிக்கிறேன். சங்கீதம் 42:3, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஏத்து தேசத்திலே செங்கல் செய்யும் இடத்திலே எவ்வளவோ அழுகையும் துக்கமும், இதுபோலத்தான் எதிர்காலத்திலேயும் இருக்கப் போகிறது. இதுதான் மகா உபத்திரவ காலத்திலேயும் நடைபெறப்போகிறது. உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் மற்றவர்கள் கேட்கும் ஒரு நிலைமை. மேசியா எப்பொழுது வருகிறார்? இது மக்களின் கேள்வி. சங்கீதம் 42:5, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தனது நம்பிக்கை இழந்த சூழ்நிலை குறித்து தன்னையே கடிந்து கொண்டு கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையிலே தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறார். சங்கீதம் 42:6-7 வசனங்கள், என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. இதே விதமாகத்தான் யோனாவும் ஜெபித்தார். யோனா 2:3 கவனியுங்கள், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. யோனா மரண வாய்க்கு சென்று விட்டார். மகா உபத்திரவ காலத்திலேயும் இஸ்ரவேலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உணரும். என்றாலும் தேவன் அவர்களை விடுதலை செய்வார். சங்கீதம் 42:8-9 வசனங்கள், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நீங்கள் இப்படி உணர்ந்ததுண்டா? நிச்சயமாக நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்னும் நேரங்கள் இருக்கிறது. வசனம் 11 பாருங்கள், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். மிகவும் கலங்கி போகும் நேரத்திலே அவர் கர்த்தரை நோக்கி திரும்புகிறார். இதைப்போலவே ஒரு நாள் மீதியிருக்கும் யூத ஜனங்களும் கர்த்தரை நோக்கி திரும்புவார்கள். கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ எந்த உதவியும் வரப்போகிறதில்லை. என்னுடைய உதவி கர்த்தரிடத்திலிருந்தே வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். 43 சங்கீதம் 42 சங்கீதத்தோடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. தங்களுக்காக தேவன் செயல்படும்படியாய் அந்த சிறு கூட்ட மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். சங்கீதம் 43:1, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். மீதமிருக்கும் சிறுபான்மையான யூத விசுவாசிகளின் குரல் இது. அந்திக்கிறிஸ்து ஒரு பொய்யன். அவன் இவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து பாதி நாட்களிலேயே அதை முறித்து விடுகிறான். இப்படிப்பட்ட நேரத்திலேதான் ஆண்டவரே சூதும் அநியாயமான மனிதனுக்கு என்னை தப்புவியும் என்று கூப்பிடுகிறார்கள். சங்கீதம் 43:3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. கவனித்தீர்களா? ஆண்டவரே உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பும். சங்கீதக்காரன் இங்கே எதற்காக ஜெபிக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றும் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே வழி என்றும் ஒளி என்றும் சத்தியம் என்றும் அறிந்திருப்பார்கள் என்றால் அவரே மேசியா என்பதை அன்றே புரிந்திருப்பார்கள். அவர்களை விடுவிக்க வந்த கிறிஸ்து அவரே என்பதை நம்பியிருப்பார்கள். ஆனால் அன்று அந்த யூதர்கள் நம்பவில்லை. சங்கீதம் 43:5, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மேசியா திரும்ப வருவார். அந்நாளிலே எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். எசேக்கியேல் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்? எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை கவனியுங்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இப்பொழுது 44 சங்கீதத்துக்குள்ளே கடந்து செல்வோம். மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேலரின் கூக்குரல் இது. மற்றும் ஒரு மஸ்கில் சங்கீதத்திற்கு வருகிறோம், அதாவது போதக சங்கீதம். இதுவும் கோராவின் புத்திரர் எழுதிய சங்கீதம். இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க சரித்திரத்திலே இஸ்ரவேல் என்று இந்த நிலைமையில் இருந்தது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் அவர்கள் நிற்கப் போகும் ஒரு நிலைமை நமக்கு தெரியும். அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா வந்து அவர்களை விடுதலை செய்யும் முன்னதாக மீதி இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கையின் அனுபவம் இது. சங்கீதம் 44:1. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். ஞாபகம் இருக்கிறதா? கிதியோனும் இதே காரியத்தை தான் கூறினார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அந்த பிரச்சனையான நாட்களிலே மீண்டுமாக தேவன் அவர்களை விடுவிக்க இருந்த விளிம்பிலே இஸ்ரவேல் மக்கள் கடந்த நாட்களிலே கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். தேவன் கடந்த நாட்களிலேயும் சரித்திரத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார். மீண்டுமாக அவர் அதை செய்யப்போகிறார். சங்கீதம் 44:2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். இது மோசேயின் காலங்களையும் யோசுவாவின் காலங்களையும் குறித்து பேசுகிறது. தேவன் கானானில் இருந்த ஜனங்களை துரத்தி தனது ஜனங்களை ஆங்காங்கே குடியேற்றினார். காரணம் என்னவென்றால், கானானில் வாழ்ந்த மக்களின் பாவம் பெருகி போயிற்று. சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். தங்கள் சொந்த ஞானத்தினாலோ தங்கள் சொந்த பலத்தினாலோ அவர்கள் அதை கைப்பற்றவில்லை. உம்முடைய வலது கரம் என்பது தேவனுடைய ரட்சிக்கும் கரத்தை சொல்கிறது. அந்த கரத்தினாலேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சகல உலகத்திற்குமான ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணினார். இந்த இருதயத்திலிருந்து வரும் குரலை சற்றே கவனியுங்கள். சங்கீதம் 44:4. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். யாக்கோபுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணுகிறேன். யாக்கோபுவின் சந்ததியினர்தான் இஸ்ரவேலின் மக்கள். தேவனே நீர் என் ராஜா என்று சொல்லும்பொழுது இஸ்ரவேலுக்கு தேவனே ராஜா என்பதை அறிக்கையிடுகிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜா. பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக அவர் திரும்ப வருகிறார். இன்று நமக்கும் இதில் செய்தி உண்டு. உண்மையான சூழ்நிலையை எண்ணினவர்களாக இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுதெல்லாம் இது நமக்கும் அர்த்தமுள்ளதாயிருக்கும். வசனம் 5. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். மீதம் இருக்கப் போகும் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மகா உபத்திரவ காலத்திலே தங்கள் எதிராளிகளை பழிவாங்க வேண்டும் என்று கேட்கப் போகிறார்கள். பிரமாணத்திற்கு கீழே இருக்கப் போகும் அவர்கள் அவ்வாறு கேட்கப் போவது சரிதான். ஆனால் இன்று நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது செய்வதற்கு மிக கடினமான ஒன்று. ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவர்களை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்படைக்க முடியும். நாம் யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஏனென்றால் அது தன்னுடைய பணி என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நாம் அதிகமான ஜனங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரட்சிப்பிற்காக மட்டுமல்ல, தேவன் அவர்களுக்கு பதில் செய்வதற்காகவும் அவர்களையும் தேவனிடத்திலேயே ஒப்படைக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே நமக்கு ஏதோ துன்பத்தை உண்டு பண்ணினவர்களை நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தடுக்க முற்படுகிறவர்களை நாம் தேவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்கு எதிராக செயல்படுவது மிக ஆபத்தானது. உங்கள் போதகரை குறித்து நீங்கள் குறைவாக பேசும் முன் உங்கள் வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் காரியங்கள் எல்லாம் உண்மையா என்பது உங்களுக்கு தெரியுமா? சில மனிதர்களுக்கு அவர்கள் போதகர்களே கர்த்தரின் ஸ்தானத்திலே இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர் சொல்லும் வார்த்தைகளைக் கொண்டே அவர்கள் தேவனை நிதானிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை குறை கூறுவீர்கள் என்றால் அவர்கள் பார்வையிலே நீங்கள் கர்த்தரையே குறை கூறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த காரணத்தினாலேதான் அநேக இளைஞர்கள் வேத புத்தகத்தை விட்டும் திருச்சபையை விட்டும் வேறு பக்கம் திரும்பி விடுகிறார்கள். காரியங்கள் தவறாய் செல்லும்பொழுது நாம் செயல்படாமல் கர்த்தருடைய கரத்திலேயே அதை ஒப்படைப்போமாக. இஸ்ரவேலர் மிக ஆழமான ஒரு ஆபத்தில் இருந்தார்கள். எதிரி அவர்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறான். தானியேல் கூறியிருக்கிற அந்த சின்ன கொம்பு உன்னதமானவர்களின் பரிசுத்தவான்களுக்கு தீமை செய்கிறது. இவர்கள் யூத பரிசுத்தவான்கள். அவர்களுக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து அவர்களை மேற்கொள்ளும்படியாய் போரிடுகிறான். எதிர்த்து போராட வேண்டாம் என்று அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். மிருகத்தின் முத்திரையை பதித்துக் கொள்ள மறுக்கிறார்கள். எனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான வேளைகளிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். உலகத்தின் சரித்திரத்திலே அந்த காலகட்டம்தான் மிக இருளான காலகட்டமாயிருக்கப் போகிறது. சங்கீதம் 44:22, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இந்த வசனம் இப்பொழுது உள்ள திருச்சபையின் நிலைமை குறித்து பேசவில்லை. இந்த அநேக விசுவாசிகள் கர்த்தரின் நாமத்தினாலே பாடுகளை அனுபவிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக திருச்சபையானது துன்பத்திற்குள்ளே இல்லை. ஆனால் இஸ்ரவேலிலே மீதியாக இருக்கப் போகிறவர்கள் பாடுபடுத்தப்படப் போகிறார்கள். இந்த வசனம் எதிர்காலத்திலே பாடுபடப் போகும் விசுவாசிகளான யூதர்களை குறிக்கிறது. சங்கீதம் 44:23, ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். தேவன் எழுந்து தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, தேவன் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. தங்கள் ஆபத்தான நேரத்திலே அவர்கள் இவ்வாறு கூப்பிடுகிறார்கள். மக்கபேயர் காலத்திலே, புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே இஸ்ரவேலுக்கு எதிரானவர்கள் முன்னாலே நின்றார்கள். கடந்த காலத்தை திரும்ப பார்த்தால் இந்த காலகட்டத்திலேதான் இஸ்ரவேலர் மிகவும் அதிகமான பாடுபட்டிருக்கிறார்கள். என்றாலும் மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் படப்போகும் பாடுகளுக்கு இதை ஒப்பிட முடியாது. மக்கபேயர்களின் காலத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆசாரிய கூட்டம் அங்கே இருந்தது. அவர்கள்தான் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனே எழுந்தருளும், ஏன் நீர் நித்திரையாயிருக்கிறீர் என்றார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவன் தூங்குவது போல அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் யோவான் என்னும் ஒரு பெரிய மக்கபேயர், ஒரு பிரதான ஆசாரியர், இந்த பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் ஜனங்களை பார்த்து கேட்டார், தேவன் தூங்குகிறாரா? இல்லை. வேதவசனம் மிக தெளிவாக கூறுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவரே, நீர் விழித்தெழும்பும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியதில்லை. ஒருவேளை அவர் தூங்குவது போல உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இருக்கலாம். எதிர்காலத்திலே மீதமிருக்கும் யூத ஜனங்கள் ஆண்டவர் தூங்கிவிட்டாரோ என்று எண்ணி அவரை அழைக்கப் போகிறார்கள். அந்த நாள் வந்தாலும் தேவன் தூங்கிக் கொண்டிருக்கப் போவதில்லை. அவர் செயல்பட எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை விட்டு அவர் நிரந்தரமாய் தூரமாய் செல்கிறதில்லை. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதுதான் அவருடைய அருள்வாக்கு. சங்கீதம் 44:24-26 கவனியுங்கள். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். உலக வரலாற்றிலேயே மிகவும் இருளான நாட்களிலே மீதமான இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களை விடுவிக்க வேண்டும், அவருடைய இரக்கத்தினாலே தங்களை காப்பாற்ற வேண்டும், அவருடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உதவிக்காக கெஞ்சுகிறார்கள். சரி, இப்பொழுது நாம் சங்கீதம் 45 கவனிப்போம். தனது ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக கிறிஸ்து வருவதை குறித்து இந்த சங்கீதம் கூறுகிறது. இதுவும் மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். எபிரேயரிலே இந்த சங்கீதத்திலிருந்து வசனங்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் மற்றும் ஒரு போதக சங்கீதம். கோராகின் புத்திரர் எழுதிய ஒரு சங்கீதம். சோஷனீம் எனும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம் என்று இதற்கு முகவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோஷனீம் என்றால் லீலி புஷ்பம் என்று பொருள்படுகிறது. பள்ளத்தாக்கின் லீலியும் சாரோனின் ரோஜாவும் ஆகிய மேசியாவான இயேசு கிறிஸ்துவை குறித்து இது பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து பேசும் ஒரு அற்புதமான சங்கீதம் இது. இத்தனை நேரம் அவருடைய ஜனங்கள் இட்ட கூக்குரலை தொடர்ந்து இஸ்ரவேலின் ராஜா மகிமையோடு வருவதை குறித்து கூறும் ஒரு சங்கீதம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலும் இதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 24 அதிகாரம் 29-30 வசனங்களிலே இதை குறித்து கூறியிருக்கிறார். சங்கீதம் 45:1 பாருங்கள். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவிதையை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் இருதயம் பொங்குகிறது என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு காரியத்தை அடக்கி வைக்க முடியாமல் அது தானே வெளியே வருகிறது என்கிறார். பொங்கி வடிகிறது என்று சொல்லலாம். எழுத்தாணியை விட நாவு மிக விரைவாய் அசைகிறது. நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலேயும் இது மிகவும் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மிக உற்சாகம் அடைந்து உங்கள் நண்பர் ஒருவருக்கு அல்லது உங்கள் உறவினருக்கு கடிதத்திலே நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் திரும்ப வாசித்து பார்க்கும்பொழுது, ஐயோ, எழுதுவதை விட நேராக சொன்னால் எவ்வளவு சிறப்பாக இருக்க முடியும் என்று எண்ணியிருக்கிறீர்களா? இப்படி நாம் எண்ணும் வேளையிலே அவர்களை நாம் நேரில் சந்திக்கும் பொழுது அல்லது உடனடியாக தொலைபேசியிலே அவர்களை அழைத்து நாம் விவரமாக சொல்கிறோம் இல்லையா? சங்கீதக்காரன் அன்று தொலைபேசியை பயன்படுத்த முடியவில்லை. எனவேதான் இந்த 45 சங்கீதம் இங்கே இருக்கிறது. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறும் ஒரு வாக்கியம். அப்போஸ்தலனாய பவுலும் இதை குறித்து எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே அவரை நாம் இரட்சகராக பார்க்கவில்லை, அவரை ராஜாவாக பார்க்கிறோம். சங்கீதம் 45:3. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமுமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு. இங்கே இரண்டாவது வருகையிலே இரட்சகராக அல்ல ராஜாவாக இயேசு கிறிஸ்துவரும் ஒரு காட்சியை இது காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்கள் மேசியா பூமிக்கு வரும்பொழுது ஒரு பட்டயத்தோடு வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். முதல் முறை அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் பட்டயம் இல்லாதவராய் வந்தார். ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது கூட அவருடைய சீஷர்களிலே ஒருவன் ஒரு பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன் ஒருவனுடைய காதை வெட்டிவிட்டான். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நம்முடைய காலத்திலே சமாதானத்தை கொண்டுவரும் ஒரு மேசியாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆனால் சங்கீதம் 2:9 கூறும்பொழுது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். இது இயேசு இரண்டாவது முறை இந்த உலகத்திலே வரப்போவதை குறித்து சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் பலமுறை இதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திரும்ப வரும்பொழுது கலகத்தின் மத்தியிலே இருக்கும் ஒரு உலகத்தை அவர் சந்திக்கப் போகிறார். அந்தி கிறிஸ்து அப்பொழுது அதிகாரத்திலே இருப்பான். கர்த்தருடைய ஜனங்களை அவன் பாடுபடுத்துவான். அக்காலத்திலே மீதி இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெரும் திரளான புரஜாதியான மக்களும் கர்த்தரண்டை திரும்புவார்கள். இந்த வசனத்திலே உம்முடைய உதடுகளின் அருள் பொழிகிறது என்று வாசிக்கிறோம். ஆனாலும் அவருடைய உதடுகளிலிருந்து நியாய தீர்ப்பும் தீமை செய்கிறவர்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும் வார்த்தைகளும் வரும். அவருக்கு விரோதமாக கலகம் செய்யும் இந்த உலகத்திற்கு விரோதமாகவே அவர் வல்லமையோடு வரப்போகிறார். சங்கீதம் 45:4. சத்தியத்தை நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தை நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, பயங்கரமான காரியங்களை விளங்க பண்ணும். கர்த்தர் வெற்றி வாகை சூடியவராய் வரப்போகிறார். அவருடைய ஆயுதம் என்ன? சத்தியம், சாந்தம், நீதி. இந்த மூன்று காரியங்களையும் அறிக்கை செய்கிற எந்த உலக தலைவரையாவது நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? பதவிக்கு வருவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகிறவர்கள் சாந்தமாக வருவது போல தெரியாது. எத்தனை பேருடைய வார்த்தையிலே சத்தியம் இருக்குமோ நமக்கு தெரியாது. எத்தனை பேருடைய வாழ்க்கை நீதி உள்ளதா இருக்குமோ நாம் அறியோம். ஆனால் தெரிந்தெடுக்கப்படும் பொழுது அவர்கள் செய்கிற செயல்களை அவர்களை வெளிப்படுத்தும். ஆனால் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர் வித்தியாசமானவர். கிறிஸ்துவின் குணநலனே சத்தியம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம். ஆனால் அவரை பலர் பொய்யர் என்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் பொய்யரே, கிறிஸ்து அல்ல. இன்றைக்கு செய்தித்தாளிலோ தொலைக்காட்சியிலோ நாம் பார்க்கிற காரியங்களிலே பல காரியங்கள் சத்தியமானது அல்ல. எல்லாமே மிகைப்படுத்தித்தான் கூறப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையோடு வரும்பொழுது அவர் சத்தியத்தோடும் சாந்தத்தோடும் வரப்போகிறார். வசனம் 5, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும், ஜன சதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். அப்படி அவர் வரும் முன்னதாக தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை நடுவானத்திலே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? மற்றவர்களை ஆயத்தம் செய்கிறவர்களாயிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம், ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, வரப்போகும் ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்திலே மாட்டிக்கொள்ளும் பொழுது எப்படி அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. இன்றைக்கும் பாடுகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே விடுதலை செய்து அவர்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து பாவங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து வியாதிகளிலிருந்து விடுதலை செய்து பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்து உம்முடைய வல்லமைக்குள்ளாக காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. ஏசாயா 61:7.